In his mortal life, Jesus Christ was a loving judge.
அவரது அனித்திய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான அசாதாரண ஞானம் கொண்ட பொறுமை மிக்க நியாயாதிபதி. அவர் வேதங்களில் நீதியான நியாயாதிபதி என அறியப்பட்டிருக்கிறார். மற்றும் நமக்கு அவரது ஆலோசனை கூட நீதியான தீர்ப்புகளை அளியுங்கள். ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு பார்க்கும். மற்றும் நன்மை செய்யும் நீதியாக நியாயம் தீர்க்கவும் வழி நடத்துகிற ஆவியில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவரை போல நாம் நியாயம் தீர்க்க உதவ நெஃபிய பண்ணிறவருக்கு அந்த ஆலோசனையை அவர் கொடுத்தார். நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் நியாயமானதா இருக்க போகிறதான நியாய தீர்ப்புக்கேற்ப இந்த ஜனங்களுக்கு நீங்கள் நியாயாதிபதிகளாக இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எத்தகைய மனுஷராக இருக்க வேண்டும்? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைப் போலவே இருக்க வேண்டும். அவர் இருப்பது போல என நமக்கு ஆலோசனை கொடுத்த போது அது எப்படி நீதியாய் தீர்ப்பது என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. அநீதியான நியாய தீர்ப்பு. இவர் பாவிகளை ஏற்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என ரட்சகர்களையும் அவரது இரவு உணவு குழுவையும் பரிசேயர்களும் ஆயக்காரரும் தவறாக நியாயம் தீர்த்த போது ஒரு வெட்கப்படத்தக்கதான அநீதியான தீர்ப்பு காணாமற் போட்ட ஆட்டின் உண்மையிலிருந்து வருகிறது. அவர்களேதான் பாவிகள் என்று உண்மைக்கு சாட்சியாக இருக்கிறது. குற்றப்படுத்தும் இதயங்கள் கொண்ட ஆயக்காரரும் பரிசேயரும் காணாமற் போன ஆட்டை மீட்கும் சந்தோஷத்தை ஒருபோதும் அறியவில்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பாரா என அறிய இரட்சகரிடத்தில் விவசாரத்தில் கண்டுபிடிக்க பெண்ணை கொண்டு வந்தவர்களும் இதே ஆயக்காரரும் பரிசேயரும் தான். மீதி கதைகள் நீங்களே அறிவீர்கள். அவர்களது அநீதியான தீர்ப்புக்கு அவர் அவர்களை எப்படி தாழ்மைப்படுத்தினார், அவர்களது சொந்த மனசாட்சியால் அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், ஒவ்வொருவராக எப்படி வெளியேறினார்கள் என்பதையும் அவர் அந்த பின் அந்த பெண்ணிடம் சொன்னார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த நேரத்திலிருந்து அந்த ஸ்ரீ தேவனை மகிமைப்படுத்தி அவர் நம்பத்தை விசுவாசித்தால் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள சுவாப ஆணும் பெண்ணும் பிறரை கண்டனம் பண்ணவும் அநீதியாய் அல்ல சுவநீதியாய் சுயநீதியாய் நியாயம் தீர்க்கவும் மனநிலை கொண்டவர்கள். இரட்சகரின் இரண்டு அப்போஸ்தலர்களான யாக்கோபும் யோவானுக்கும் கூட இது நிகழ்ந்தது. சமாரிய கிராமத்து ஜனங்கள் இரட்சகரை அவமரியாதைய நடத்திய போது அவர்கள் எரிச்சல் அடைந்தனர். அவர்கள் அதை கண்டு, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிடுவது உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என நடத்தி மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல இரட்சிக்கவே வந்தார் என்றார். அந்த சந்தர்ப்பத்தில் யாக்கோவும் யோவானும் போல இன்றைய பொது நியாயாதிபதிகள் கடிந்து கொள்ள அப்படிப்பட்ட உணர்வுகளை தவிக்க வேண்டும். ஒரு நீதியான நியாயாதிபதி அறிக்கைகளுக்கு மனதுருக்கத்திடம் புரிந்து கொள்ளலும் பதிலளிக்க வேண்டும். ஒரு தவறு செய்கிற இளைஞன் உதாரணமாக ஆயரின் மூலமாக இரட்சகரின் அன்பை உணர்ந்து ஆயரின் அலுவலகத்தை விட்டு வந்து வெட்கப்படாமல் எதிர்ப்பு இல்லாமல் பாவ நிவர்த்தியின் குணமாக்கும் வல்லமை மற்றும் சந்தோஷத்தில் சொல்லப்பட வேண்டும். இல்லையேல் ஆயர் தெரியாதனமாக மேலும் காட்டுக்குள் விரட்டி விடுகிறான். எனினும் மனதுருக்கம் ஒழுக்கம் தேவையை இல்லாமலாக்காது. ஒழுக்கம் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தை டிஸ்கயர் கற்க அல்லது டிசிப்ளிஸ் கற்பவர் ஒரு மாணவர் அல்லது ஒரு பின்பற்றுவனை உண்டாக்கிறது. கர்த்தருடைய வழியில் ஒழுக்கப்படுத்தப்படுவது அன்பாகவும் பொறுமையாகவும் கற்பிப்பதாகும். ஒழுக்கம் பற்றி பேசும்போது வேதங்களில் கர்த்தர் அடிக்கடி கடிந்து கொள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கடிந்து என்ற வார்த்தை கற்புள்ள அல்லது சுத்தமான மற்றும் சுத்தப்படுத்த கடிந்து கொள்ளுதல் என்ற லத்தீனில் காஸ்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த உலகத்தில் ஒரு பூலோக நியாயாதிபதி ஒருவனை கடிந்து கொண்டு சிறையில் தள்ளுகிறார். மாறாக மார்மன் புத்தகத்தில் நாமவே பாவம் செய்யும் போது நாம் நமது நியாயாதிபதிகளாகிறோம் என்று சொல்கிறது. மேலும் நம்மையே ஆவிக்குரிய சிறைக்குள் தள்ளுகிறோம். உருவமாக இந்த வகையில் பொது நியாயாதிபதி சிறைக்கதவுகளை திறக்கிற திறவுகோள்களை வைத்திருக்கிறார். ஏனெனில் ஒரு தண்டனையோடு சோதனையின் எல்லா காரியங்களும் அவர்களுடைய விடுதலைக்காக ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறேன். ஒரு நீதியான நியாயாதிபதியின் விசாரிப்புகள் இறக்கமானவை, அன்பானவை, மீட்கானவை, கடிதமானது இல்லை. இளம் ஜோசப் ஸ்மித் தங்கத்தகடுகளை பெறும் முன் 4 வருட சோதனை காலத்தால் ஒழுக்கப்படுத்தப்பட்டார். ஏனெனில் இக்கர்த்தரின் கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை. பின்னர் ஜோசப் 116 பக்க எழுத்து பிரதிகளை தொலைத்த பிறகு அவர் மீண்டும் ஒழுக்கப்படுத்தப்பட்டார். அவர் மனம் வருந்தினாலும் கர்த்தர் சிறிது காலத்துக்கு சிலாக்கலங்களை எடுத்துக்கொண்டார். ஏனெனில் நான் நேசிப்பவர்களை அவர்கள் பாவங்கள் மன்னிக்கும்படிக்கு நான் சிச்சிக்கிறேன். ஜோசப் சொன்னார், ஊரிமையும் தும்மிமையும் என்னிடம் கிரும்ப கொடுத்த போது தூதன் களி கூர்ந்தான். மேலும் எனது விசுவாசம் நிமித்தமும் தாழ்மையின் நிமித்தமும் மகிழ்ந்தார். என் பச்சாபத்தின் முன் ஜெபத்தில் கருத்துடைமையின் நிமித்தமும் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னான். ஜோசப்புக்கு ஒரு தேதிய மாற்றம் அழைக்கும் பாடத்தை கர்த்தர் போதிக்க விரும்பிய நிமித்தம் அவரிடமிருந்து இருதயத்தை பிழக்கும் பலியை ஒழுக்கத்தின் முக்கிய பாகமாக இருப்பதால் கேட்டார். பூர்வ நாட்களில் பலி என்பது ஒன்றை அல்லது ஒருவரை பரிசுத்தமாக்குவது, புத்தி கூறுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக ஒரு ஒன்று கொண்டு சாப்பிடக்கூடியதாக இருப்பதாகும். அதுபோல பூர்வ கால இஸ்ரவேல் மன்னிப்பு ஒரு பாவ அல்லது மீறுதல் பலி அல்லது பலி மூலம் வலிகிறது. பலி பெரிதும் நித்தியமான பலியை குறிக்கிறது, ஆனால் இரட்சகரின் பாவ நிவர்த்திக்காக ஆழ்ந்த நன்றி உணர்வை உணரக்கூடியது. பலி கொடுக்க மனமின்றி இருத்தல் அதே பாவத்துக்கு அவரது மாபெரும் வலியை நமது பச்சாபத்தின் பகுதியாக கிண்டல் செய்கிறது அல்லது சிறுமைப்படுத்துகிறது, மற்றும் அவருடைய பாடுகளை கொடூரமாக்கிறது. ஒரு நன்றியற்ற மோசமான அடையாளம். மாறாக பலியின் இனிமையான உருவகத்துடன் நான் உண்மையாகவே நித்திய மதிப்புடைய ஒன்றை பெறுகிறோம். அவரது இரக்கமும் மன்னிப்பும் பிதாவுக்குள்ளுள்ள எல்லாவற்றையும் மனந்திருந்தல் இறுதியில் முறையாக பாகமாக தியாகம் மனசாட்சியின் வருத்தத்தை மாற்றக்குணமாக்கும் தைலமாக உதவுகிறது. ஆட்டம் கண்ட மனசாட்சி மிஞ்சியிருப்பதால் தியாகம் இல்லாமல் ஒருவர் தம்மையே மன்னிப்பதாக கடினமாக கொண்டார். பெற்றோர் ஒரு நீதியான நியாயாதிபதியாக நம்மில் சிலரே பொது நியாயாதிபதிகளாக அழைக்கப்படும் போது விசேஷமாக தங்கள் பிள்ளைகளிடம் இக்கொள்கைகளை பயன்படுத்த தினமும் சந்தர்ப்பம் பெற்றிருக்க பெற்றோராகிய நம் அனைவருக்கும் நீதியான நியாயம் தீர்ப்பின் கொள்கைகளை பொருந்துகின்றன. ஒரு பிள்ளைக்கு நன்றாக போதிப்பது நல்ல பெற்றோத்துவத்தின் சார அம்சம் மற்றும் அன்புடன் ஒழுங்குபடுத்துவது நீதியான நியாயாதிபதியாக இருப்பதன் முக்கிய சாராம்சமாகும். தலைவர் ஜோசப் ஸ்மித் போதித்தார், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் கடினமாக இருந்தார்களானால் அன்பினால் நீங்கள் அவர்களை மேற்கொள்ளும் வரை அவர்களிடம் பொறுமையாக இருங்கள். பின்பு நீங்கள் அவர்கள் நடத்திய வடிவமைக்க முடியும். எப்படி ஒழுங்குபடுத்துவது என போதிக்கும் போது தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் கிறிஸ்து போன்ற தன்மைகளை குறிப்பிடுவது ஆழ்ந்த சிந்தனையாகும். ஒழுக்கம் பற்றி நன்றி அறியப்பட்ட இந்த அறிவுரிய கோட்பாடும் உடன்படிக்கைகளும் கொடுக்கிறது. எந்த வல்லமையும் செல்வாக்கும் ஆசாரியத்துவத்தின் நன்மையால் பராமரிக்க முடியாது அல்லது கூடாது. விடாமுயற்சியாலும் நீடிய சாந்தத்தினாலும் மென்மையாகவும் தயவாகவும் மாறாத அன்பினாலும் மட்டுமே மாய்மாலமும் கபடும் இன்றி ஆத்மாவை பெரிதாக விரிவடைய செய்கிற தயவாலும் சுத்த அறிவினாலும் ஆளுமே பரிசுத்தாவியால் அசைக்கப்படும் போது அவ்வப்போது கடுமையாகவும் பின்பு அதிக அன்பு காட்டை பரிசுத்தாவியால் அசைக்கப்படும் போது கடிந்து கொள்ள வேதம் போதிக்கிறது. கோபத்தால் அசைக்கப்படும் போது அல்ல, பரிசுத்தாவியும் கோபம் ஒத்துப்போவதில்லை. ஏனெனில் பிணக்கின் ஆவியினுடையவன் என்னுடையவன் அல்ல, பிணக்கின் பிதாவாகிய பிசாசனுடையவன். கோபத்தோடு சண்டையிட அவன் மனுஷனின் இருதயங்களை கலக்கிவிடுகிறான். ஜார்ஜ் ஆல்வர்ட் போதித்தார், அன்பற்றவை வழக்கமாக கர்த்தரின் உணர்த்துதலின் கீழ் சொல்லப்படுவதில்லை. கர்த்தரின் ஆவி தயவுள்ள ஆவி, பொறுமையின் ஆவி, தயாளம் அன்பு பொறுமை மற்றும் நீடிய சாந்தத்தின் ஆவி. ஆனால் அழிவுக்கு ஏதுவாக குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவியை நாம் கொண்டிருந்தால் அது நமது பரலோக பிதாவின் ஆவியை தோழமையின் விளைவல்ல, எப்பொழுதும் தீமையானதுதான். கடின இருதயங்களை திறக்கவும் பிடிவாதமான ஆத்மாக்களை கீழ்படுத்தப்படுத்துவோம் தேவன் கொடுத்த வல்லமை தயவாகும். நமது பிள்ளைகளின் உண்மையான அடையாளம். இரட்சகர் நெஃபியர்களை சந்தித்த போது அவர் பிள்ளைகளுடன் விசுவேஷித்த ஒன்றை செய்தார். திரளான ஒரு பிள்ளைகளுக்கு அவர் போதித்து ஊழியம் செய்து அவர்களுடைய நாவுகளை கட்டவிழ்த்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பிதாக்களிடம் பெரிதும் அற்புதமான காரியங்களை பேசினர். அவர்கள் இந்த பிள்ளைகள் பேசுவதை பார்க்கவும் கேட்கவும் செய்தார்கள். ஆம், குழந்தைகள் கூட தங்கள் நாவுகளை திறந்து அற்புதமானவர்களை உற்சித்தார்கள். குழந்தைகளின் வாய்களை திறப்பதை விட கர்த்தர் அதிர்ச்சியடைந்த பெற்றோரின் கண்களையும் காதுகளையும் திறந்தார். அப்பெற்றோர் நித்தியத்தை பார்க்கவும் தங்கள் குழந்தைகளின் உண்மையான அடையாளத்தையும் நித்தியத்துக்கு முந்தைய நிலைமையை காணவும் விசேஷித்த வாரம் கொடுக்கப்பட்டனர். அது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பார்த்த விதத்தையும் நடத்திய விதத்தையும் என்றென்றைக்குமாக மாற்றாதா? மேற்கோளின் திரிபை நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பிள்ளையை பார்க்கிற விதமாக அவர்கள் நடத்துவீர்கள். நீங்கள் நடத்துகிற விதத்தில் அவர்கள் ஆவார்கள். ஒரு பிள்ளையின் உண்மையான அடையாளத்தை நினைவு வைத்திருப்பது ஒரு நீதியான நியாயாதிபதியின் பார்வையை தெய்வீகமாக உணர்த்துகிற வரமாகும். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு போதிக்கிறார், தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஒருவர் நேசிக்கப்படுவதை விட முக்கியமான அனுமதிக்காதீர். விசேஷமாக நமது பிள்ளைகளிடம் நீதியான நியாயாதிபதிகள் ஆவது மிக முக்கிய கொள்கையாகும். கிறிஸ்து போல நீதியான தீர்ப்புகளை தீர்க்க ஒரே வழி இருக்கிறது, அது அவரை போலேயே ஆவதாகும். ஆகவே நீங்கள் அத்தகைய மனுஷராய் இருக்க வேண்டும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.